உறவுகளை எல்லாம் நம்ம இஷ்டப்படாமலேயே தூண்டுவது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி. அவர் இன்னார்னு டைரக்டா சொல்ல முடியல. ஏன் முடியலன்னா, அவர் வேற ஒரு காரியம் பண்ணல, புலனை தூண்டுறதுன்னு ஒண்ணுதான் வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பேரோ ஒரு ஊரோ ஏதாவது இருந்ததுன்னா இன்ன பேரு இன்னாரு இன்னார் பண்ணினான்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒண்ணும் இல்லை அவருக்கு. ஆகையால் வேற விதமா சொல்லல, புலனை தூண்டபவர்னு தான் சொல்ல வேண்டும். புலனை யார் தூண்டுறான்னு பதில் என்ன இருக்க, புலனை தூண்டுறவர் தூண்டுறார், சரியாவே இல்லையே. அது மட்டும் இல்ல, அவரை அறிஞ்சால்தான் சார் முக்தி வருது. இந்த மனுஷனுக்கு ஏற்படக்கூடியதான சகல விதமான சம்சார பந்தமும் அவர் அறிஞ்சிட்டதான் போறது அப்படிங்கிறது பகவான் சொன்னார். ஆனா இங்க சமாதானம் இப்படித்தான் சொல்லணும், வேற வழி இல்ல. ஆனா அதை புரிந்து கொள்றதே வேற வழி ஒண்ணு, சம்பிரதாயமா அந்த வழி சொல்றேன். என்ன அந்த சம்பிரதாயமா அந்த வழிங்கிறது, வெகுநாளாக இப்படித்தான் சிஷ்யா அறியப்பட்டது, இன்னொன்னு உங்களால் இப்பொழுது அறியப்படாதது. ஆனா அறியக்கூடியது அறியலாம், நம்ம இப்ப அறியப்படல அப்படின்னு பொருள்கள் ரெண்டு. இந்த ரெண்டு வகையை தவிர ஒண்ணு கிடையாது. அறியப்பட்டதான பொருள்கள்லாம் பிரம்மம் இல்லை, ஏன்னா அது அறியப்பட்டது. புஸ்தகமோ டேபிளோ தூணோ இது நம்ம கிட்ட இருந்ததுன்னு நம்ம அதை பார்த்தோம்னா அது நம்ம இல்லைங்கிறோம். அதனாலதான் அதை இது இதுங்கிறோம். என்னை மட்டும் நான் இதுன்னு சொல்ல மாட்டேன், நான்கு எல்லாரையும் தன்னை நான்கிறார். தன்னால் அறியப்பட்ட பொருள்களை இந்த பொருள் இந்த பொருள்ங்கிறார், இதுவோ அதுவோ சொல்லிட்டு இருக்க. அறியப்படாத பொருள்களை என்ன சொல்லிட்டு இருக்கோம் அதுங்கிறோம். சாதாரணமாக அது எனக்கு இன்னும் தெரியாதுன்னு, அது தெரியுமா அது தெரியுமா நான் பார்த்தேனே அப்படிங்கிறோம். சோ இது இதுன்னா நம்ம அறியப்பட்டது கிட்ட இருக்கிறது, அதுன்னா அறியப்படாது கீட்டி இருக்கிறது அப்படின்னு ஒரு வியாபாரத்தை வச்சுட்டு இருக்கோம். சில சமயத்தில் இப்படி இப்படி மாறுறது உண்டு. ஆனா உலகத்துல இருக்கிற பொருள்னு ஏதாவது சொன்னா ஒண்ணு உங்களுக்கு அறியப்பட்டதாக இருக்கும், இல்ல அறியப்படாததாகவும் இருக்கும். அது ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, இது என்ன தெரியுமா, அறியப்பட்ட பொருள்கள்ட வேறானது. அதே விதமா அறியப்படாத பொருள்கள்ட வேறானது. இந்த ஆத்மாவை பத்தி யாராவது கேட்டா உங்களுக்கு உங்களை பத்தி தெரியுமான்னு கேட்டா என்ன சொல்றேன், தெரியும் தெரியுமா இல்லையா, கருப்பா இருக்கா வெளுப்பா இருக்கான்னு கேட்டு பாருங்க. நான் தானே உங்களை பத்தி கேட்கல, உங்க ஆத்மாவை பத்தி கேட்கிறேன். நான் தான் ஏதோ சொல்லிட்டு இருக்கல, அந்த நானை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா தெரியல. நானுங்கிறது சாதாரணமாக தெரியறதே தவிர, கண்ணு காது மூக்கு நாக்கு இவர்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க, அவரால் தான் இந்த சரீரமா வேலை செய்யறது, இந்த குலங்கள்லாம் வேலை செய்யறதுன்னு யார சொல்லிட்டு இருக்கலோ அவரை பத்தி நான் கேட்டேனே, ஆனால் ஒண்ணும் தெரியல. அவர் ஜாதி நீதி குலகோத்ர தூரகம் இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். ஜாதின்னு எதை சொல்லலோ, நான் அந்த இடம் நான் சத்திரியன்னு சொல்றேன், அதெல்லாம் சரீரத்துக்கு சேர்ந்து பிராமண தம்பதிகளுக்கு பிறந்ததுனால நான் பிராமணன் சொல்லிட்டு இருக்கோம். ருக்வேதிகளுக்கு பிறந்ததுனால நான் ருக்வேதிங்கிறோம். அதே போல இந்த குலத்துல பிறந்திருக்கோம், நாங்கள்லாம் வடமாள் நாங்கள்லாம் வாத்திமாள்னு சொல்லிட்டு இருக்கோம். எந்த குலத்துல பிறந்தமோ எந்த ஜாத்தியை பிறந்தமோ நான் எப்படி இருந்தமுக்கோ எல்லாம் சரீரத்துக்கு சேர்ந்ததே ஒழிய, சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாக எந்த ஒரு தத்துவம் இருக்கோ அதற்கு ஒன்னும் சம்பந்தப்படல. அந்த ஒரு சொரூபம் தான் சுவாமி. அறியப்பட்ட பொருளை விட வேறானது, அறியப்படாத பொருள்களை விட வேறானது. ஆனா அது எப்படி இருக்கு, அறிவு ரூபமாக இருக்கு, எல்லாவற்றையும் அறிபவராக இருக்க, சகல பதார்த்தங்களையும் அறிந்து கொண்டிருக்க, அவரால் அறியப்படாத பொருள்களே உலகத்துல ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த பதார்த்தமானது அதை யாரும் அறியல, இந்த ஆத்மாவை யாரும் அறியல, கண்ணறியல காதறியல மூக்கறியல தானா பிரகாசிக்கிறது. கண்ணு பார்த்திருக்கவே ஆனால் கண்ணு பார்க்கலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க, உங்க கண்ணு பார்த்திருக்கவே ஆனால் அடுத்த கஷணம் அது ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பேன், உங்களுக்கு தெரியாத பண்ணால் வேற யாரு ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருப்பான், ஆத்மாவை பத்தி எழுதியிருப்பான், கண்ணு பார்த்திருந்ததேனால் சொல்லியிருக்கோம். அதே போல காது அதை பத்தி கேட்டிருந்தாலும் சில பேர் ஏகசந்த கிராய கண்ணு ஒரு தடவை அந்த கருச்சா அப்படியே பத்து வருஷம் ஆனாலும் சொல்லுவாங்க. அதே போல நாக்கு சுவச்சு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அடுத்த கஷணம் விடாம அதை குடிச்சிட்டு இருக்கும். இந்த பால ருச்சி கண்ட பூனைங்கிற பாரு, சில பேர் அதை கண்டுபிடிச்சு விட்டாலும் அதுக்கப்புறம் அதை விட மாட்டேன். அப்படி உங்க புலன்கள்ல ஏதாவது ஒரு புலன் எப்பொழுதாவது அதை அறிந்திருக்கவையானால் அப்பொழுது அதை நிச்சயமாக இன்னத்தருக்கு இன்னது என்று சொல்ல முடிஞ்சிருக்கும். பிரத்யக்கமா இப்படி இது எடுத்து சொல்ல முடிஞ்சிருக்கும், யாருக்கும் தெரியல. ஆகையால் இந்த பதார்த்தம் கம்ப்ளீட்டா அறியலைன்னு சொல்ல முடியல, அறிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியல. இவ ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதான எல்லா புலன்களையும் அறிவூட்டக்கூடியதான ஒரு சாதனம் அப்படின்னு தான் சுவாமி சொல்ல வேண்டியதாக இருக்கு. அப்படின்னு சொல்லி இதுதான் வழி, இதை அறிந்து கொள்வதற்கு வழி இதுதான் அப்படின்னு ஏனஸ்தத்யாச்ச தட்சிதே இதி சுஷ்டும பூர்வே. பண்ணிட்டா, இப்படி முன்னாள் இப்படித்தான் சொன்னா அப்படின்னு அந்த சொல்லுபத்தை எடுத்து சொல்லி, பிறகு அந்த தத்துவம் இருக்க அது இந்த வாக்கால் அதை அறிந்து கொள்ள முடியும். வாக்கு அதை இன்னது என்று எடுத்து சொல்லாது. இல்லாத பொருள்களை சொல்லக்கூடியதான வாக்கும், நம்ம வாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது கற்பனை பண்ணி இல்லாத பொருளை இருக்கும் மாதிரி சொல்லும். மலடி மைந்தன்னு சொல்றேன், அது எப்படி சாப்பிடும் பூர்மக்ஷீரத்தை யஸ்நாதான். ஆமை பாலில் குளிச்சுட்டு வந்திருக்கான், ஆமைக்கு பாலே கிடையாது, ஆனா ஆமை பாலில் மடுவில் குளிச்சுட்டு வந்திருக்கான். பூர்மக்ஷீரத்தை யஸ்நாதா, அது கற்புஷ்பத்திரத்தை சேகரா, ஆகாச புஷ்பத்தை தலையில சூட்டிட்டு வந்திருக்காரு அவர். முயல் கொம்ப ஒரு வில்லாக வச்சுட்டு அதை எடுத்துட்டு வராரு சுவாமி. ஒவ்வொரு பலமும் ஒண்ணும் உலகத்துல கிடையாது. ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கோம், இப்படிப்பட்டதானதான் நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? உலகத்திலேயே இல்லையா, இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். உலகத்துல இல்லாத பரவாயில்ல, சப்தத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு சுவாமி. அந்த பதங்களானது அது இவைகளை எடுத்து சொல்றது. இந்த பதம்னா என்னதுன்னு கேட்டான். இந்த அர்த்தத்தை குறிப்பது பதம்ன, பதம்ன புரியலையே சார். பதங்கள்லாம் எழுத்து வேண்டிய கூட்டம் சார். எழுத்து வேண்டிய கூட்டம்னு எப்படியாவது இருக்கலாமா? இல்ல, ஒரு ஆர்டர்ல இருக்கணும். ஆர்டர்ல இருக்கக்கூடியதான அர்த்தத்தை சொல்லக்கூடியதான எழுத்துகளுடைய கூட்டம். எழுத்துகள்ங்கிற அது எங்கிறது வருது சார், அது எங்கும் இருக்கக்கூடியதான். அதை எடுத்து நான் சொல்லணுமே, ஆனால் சரீரத்துல சில பகுதிகள்ல இருந்து சில சத்தமானது வெளியில வரும், பிரம்மத்தை ஒரு நாளும் சொல்லவில்லை. எந்த பதமும் பிரம்மத்தை சொல்லல, சொல்லலேன்னு பேசுறது. அவ என்னமா பேசுற அப்படி அப்படி அந்த வாக்கானது எடுத்து என்ன, யானே வசத்தான் பயமுள்ள பாமஹா தானே வசத்தான் ஹி கவி கரோதி. நம்ம எந்த பதங்களை உபயோகப்படுத்துறோமோ அதே பதங்கள் தான் கவியும் கையாண்டுறான். ஆனா இந்து விநியாச விசேஷ பங்கை, அந்த பதம் இன்னொரு பதத்தோட சேர்க்கிறான் சார். அந்த ஜாயிண்ட் இருக்க அது ரொம்ப அழகா இருக்குங்கிற நிலட்ட தீட்சிதர் சிவலிங்க மற்ற காலத்துல நானும் கவிதை எழுதுறேன், காளிதாசம் எழுதுறேன், புது பதமா வந்திருக்கு, சாதாரண பதம் தான் சார். ஆனா அது ஒரு பதத்தை இன்னொரு பதத்தோட கோத்து விடுறாரு பாருங்க, அது என்ன பண்றது, ஏதோ ஒரு விஷயத்தை உண்டு பண்றது. அதே விதமாக இந்த நீலண்ட தீட்சித ஸ்லோகங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதே கட்டம். சாமுத்தேந்து கலாநிகா அப்படின்னு வாசிக்கிறதே கட்டம். அது நல்ல விஷயங்கள்லாம் அலிகாரிக்கெல்லாம் இருக்கும், நிறைய கதைகள்லாம் இருக்கும். அவருடைய இது வீட்டுல வந்து அப்படி சாதாரண பதங்களையே அது எப்படி புதுசான ஒரு அர்த்தம் உண்டு போய் மனசுக்கு ஒரு அதீவ ஒரு ரஞ்சகமான ஒரு குணத்தை நமக்கு உண்டு பண்றா போல பண்றாளோ இல்லையா, அதெல்லாம் வாக்குறது. இந்த வாக்கை உள்ள இருந்து பிரகாசிக்கிறார் சுவாமி. இப்படி பேச அப்படி பேச அப்படின்னு நம்ம சொல்லு. அதனால்தான் சில ஜனங்கள்லாம் அழகா பேசுற திக்வாமே மதுமத்தமா தேனோட பேசுற பத்திர இந்த பேச்சும் தன்மை யாருக்கு எப்படி வந்தது, உள்ள இருக்கிற பரமாத்மா நமக்கு அனுகிரகம் பண்ணினார். ஆனா இந்த வாக்காது எண்ணிக்காது ஒரு வார்த்தையாவது அவரை சொல்லுமான்னார், ஒரு வார்த்தையும் அவரை சொல்லல. கரெக்டா இன்னதுன்னு அவர் எடுத்து சொல்லக்கூடியதார் ஒரு பதமும் இல்லை. ஆனா எல்லா பதங்களையும் பேசும்படி தூண்டுபவர் உள்ள இருக்கிற சைதன்யாத்ம ஜோதிஷ். ஆகையால் அப்படி புலன்களுக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டு புலன்கள்னால அறியப்படாத யார் இருக்காரோ அந்த அந்தராத்மா தாம்பா பிரம்மா. நீர் இது வரைக்கும் பக்கசாஸ்திரம் வாசிச்சு ஈஸ்வரனோட வேறாக இருக்கிறவர் பிரம்மம் என்றோ, மீமாம்சா சாஸ்திரம் வாசிச்சு விஷய தேவதைகளை உபாதனம் பண்ணுதோ, மரு தேவதைகளை உபாதனம் பண்ணுதோ, இந்திரனை உபாதனம் பண்ணுதோ, உஷச உபாதனம் பண்ணுதோ, வேதங்கள்ல அந்த உஷச பத்தி என்னவா சொல்ற தெரியுமா? அந்த உஷசுன்னு வந்த பிறகு பின்னால்தான் சூரியன் வராறான், அந்த ராத்திரியை கீழ்ச்சிட்டு வர்றாரு, அஞ்ஞானத்தை நாசம் பண்ணிட்டு வர்றாரு அந்த உஷஸ். அப்படின்னு உஷா தேவதைகளை வந்து விசேஷமாக வேதங்கள் பேசணும். அப்படி அந்த தேவதைகள் அவள்தான் பிரம்மம் என்று நீங்கள் இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருக்கல. ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தமா இருக்கக்கூடியதான சிவபெட்மாதேவை நீங்க பிரம்மம்னு நினைத்து கொண்டிருக்கல. இல்ல, நிஜமா பிரம்மா எத்தனையுமோ உங்க ஹிருதயத்துல இருக்கக்கூடிய தான, புலன்களை தூண்டி கொண்டிருக்கக்கூடிய தான, பரம்பொருள் தானப்பா அவர். யோந்த பிரவிசிய அப்படின்னு சரீரத்துக்குள்ள இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அவர் தூண்டி கொண்டு வந்து இருக்காரு. தஸ்மையே பகவதே நமஹா அப்படின்னு உள்ள இருக்கிற அந்த பரமாத்மா தான் நீங்க அறிந்து கொள்ள வேண்டியதுன்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு ததேவ பிரம்மத்வம் வித்தி அப்படின்னு நிறுத்திட்டார். ஓ அதான் பிரம்மம் தெரிஞ்சுக்கொண்டார். நேரம் எதுகம் உபாததே, அது இல்லாம ஏதோ அது எதுவும் கிடையாது, அது பிரம்மம் இல்லைங்கிறது. இங்கதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதான் பிரம்மம்னு சொன்னா போருமே, ரெண்டாவது தரம் நேரம் எதுகம் உபாசதே நீங்க சொல்லணும்னு. அதுவா லோகத்துல ரெண்டு பிரம்மமா அறிந்து கொள்ளக்கூடியதான சாய்ஸ் இருக்கிற காலத்துல இன்னொரு சாய்ஸுக்கு நீங்க போகப்படாதுன்னு ஒரு இடத்துல நிறுத்துறது இருக்கே, அதற்கு நியமம் பேர். வேதங்கள்ல நாம சொல்ற காலத்துல இப்படி சில பதார்த்தங்கள், ஒண்ணு அபூர்வமாக சொல்றது இதுதான் பிரம்மம் அப்படின்னு கட்டளையிட்டு நமக்கு தெரியாத குரலை காட்டக்கூடியதான ஒரு வழிக்கு அபூர்வ வீதின்னு பேர். அபூர்வ வீதின்னா இதுவரைக்கும் நம்மளால அறியப்படாதான விஷயங்களை எடுத்து காட்டுவதற்கு அபூர்வ விதி. ஆத்மாவாரே திரட்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசிதே. ஆத்மான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆத்மாவை அறிஞ்சுக்கணும்னு யாராவது சொன்னாலும் உங்களுக்கு எப்படி லோகத்துல தெரியுமா? தெரியாது. அத பாருன்னு சொன்ன அப்ப என்ன அர்த்தம்? இதை தெரிஞ்சுன்னா மோட்சம் இருக்கு, இதை பார்க்கலாம் அப்படின்னு புதிதாக உங்களுக்கு இதுவரைக்கும் பிரத்யத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ அறியப்படாத ஒரு பொருளை அறிவூட்டுமேயானால் அதற்கு அபூர்வ விதி இருக்கு. நமக்கு ஆத்மா பிரம்மம்னு தெரியுமா? தெரியாது. தெரியாததுனால என்ன சொல்லணும்? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். புதுசாக உங்களுக்கு எதனாலேயும் அறியப்படாதான விஷயத்தை அறிவூட்டுமேயானால் அதற்கு நம்ம என்ன சொல்லணும்? அபூர்வ விதின்னு சொல்லணும். அது முதல்ல சொல்லுங்க, ததேவ பிரம்மத்வம் வித்தி. அதுதானப்பா நீ தெரிந்து கொள்ளணும், அதுதானப்பா பிரம்மம், நீ அறிந்து கொள்ள வேண்டியது அதைத்தானப்பா அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கார். ததேவ பிரம்மத்வம் வித்தி சொன்ன போதுமே, மூணு பாதம் தானே சார் ஸ்லோகத்தின் ஒரு பாதம் இருக்கு. அதுவா நேரம் எதிதம் உபாசதே, நீ எதையோ கண்டதை கண்டதே பிரம்மம் பிரம்மம் நினைக்கிறியா? அது இல்லப்பா அப்படிங்கிற எதிதம் உபாசதே, நீ தக்கதா ஸ்ருத வாச்சியம் மீமாம்சைய வாச்சியம் அதை பார்த்தோம் இதை பார்த்தோம் எல்லாத்துக்கும் கணங்கள் கணங்கள்ல போட்டுட்டு இருக்கியே, அது இல்லப்பா, அது பிரம்மம் இல்ல, அது வேற தெய்வமா இருக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்ல. பிரம்மம்னு சொல்லுவீங்கன்னா அது பிரம்மமானது எது இருக்கு? உள்ள யார் இருக்காரோ, உங்க புலன்களை யோர்த்த பிரவிசிய மமவாசனிமாம் பிரசுத்தாம்னு யார் இருக்காரோ அவரப்பா அப்படின்னு. அப்ப ததேவ பிரம்மத்தம் வித்தின்னு சொன்ன பிறகு நேதம் எதினம் உபாசத்தின்னு மறுபடியும் சொல்றது இதற்கு என்ன? இன்னொன்னே பிரம்மம் என்று அறியாத அப்படின்னு ரெண்டாவது அர்த்தம். இதுக்கு என்ன பேரு? நியம விதி. இது பேரு நியம விதிக்கு என்னன்னா டூ ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதுல இன்னொன்னு எடுத்துக்கப்படாது இதுதான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நியமம் பண்றதுன்னு ஹவு டு பர்ஃபார்ம் வந்தது. ஆனால் இன்னொரு விதமா பண்ணாதீங்க, இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ரெகுலேட் பண்றது பார்த்தீங்களா, அது ரெகுலேட்டரியின் கேரக்டர், அதுக்குத்தான் நியம விதி. இதுக்கு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் நமக்கு சொல்லணும், அது எப்படின்னா வீண வனந்தி அப்படின்னு. யஜ்ஞத்துல நம்ம தேவதைகளுக்கெல்லாம் புரோடாசத்தை கொண்டு வரணும் யாகம் பண்ற காலத்துல, அந்த யாகம் பண்றதுக்காக சில ஹவிர் திரவியங்கள் வேண்டியிருக்கு. யாகமானது பால்ல பண்ணலாம், பால்ல பண்ணக்கூடியதான யாகமானது அக்னிஹோத்திரம்னு பேர். வைஷ்ணேவம்னு இருக்கு, அது என்ன? அக்ஷதையினால பண்ணணும், காலையில சாயங்காலம் பண்றதுல அது ஆத்துக்காரிய அக்ஷத்தை எடுத்து கொடுத்தா அந்த அக்ஷத்தைய சுவாமிக்கு பகவானுக்கு அக்னிக்கு போடணும், அது ஒண்ணு இருக்கு. பிரம்மச்சாரிகள்லாம் உபநயன ஆனவர் சமிதாதானம்னு ஒண்ணு பண்ணுவார், அப்பொழுது அக்னிக்கு கொடுக்கக்கூடியது சமி. அதான் அக்னிஹோத்திராதிகள்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பால ஹோமம் பண்ணிருக்கோம். சாதாரணமான ஹோமங்கள்ல நம்ம போடுறதுக்கு நெய் ஹோமம் பண்றோம், அதுக்கு ஹவிசுன்னு பேரு. அது இல்லாம பஞ்சிய ஹோமம் பண்ணுவா யவாகோ முதலிய பதார்த்தங்கள்லாம். அது இல்லாம சில தேவதைகளுக்கு புரோடாசத்தை பண்ணுவான், அட்டா கபாலம் அப்படின்னு எட்டு கபாலங்களால சம்ஸ்கிருதமா இருக்கக்கூடியதான புரோடாசம். புரோடாசம்னா எப்படி இருந்தா செவிசாலிட்டா இருக்கும், நம்ம கோதுமை மாவெல்லாம் இது பண்ற பதில ரொட்டி தட்டுறதுக்கா அது மாதிரி இருக்கும், அது புரோடாசம்னு பேரு. அது எதனால பண்ணுவா? இந்த நெல் யவங்கள் இது போல சில சில தானியங்கள்லாம் சொல்லி இருக்கு, அந்த தானியங்கள்னால அதை பண்ணி பண்ணணும். இப்ப இந்த விடியல்கள் நெல் மணிகள் இருக்க அந்த நெல்ல குத்துன்னு சொல்றது. நெல்ல குத்தினா என்ன சார் லாபம் தருது? நெல்ல குத்துனா அது வந்து அரிசி வரும், அரிசி வந்து அதுக்கப்புறம் மாவு பண்ணுவேள், மாவு பண்ணினா அதனால புரோடாசம் பண்ணுவேள், அந்த புரோடாசத்தினால சுவாமிக்கு போகம் பண்ணணும். இப்படி இருக்கு. இப்ப நெல்ல குத்துன்னு வேதம் சொல்றது வீணவ அந்தி அப்படின்னு. நெல்ல குத்துறது எதற்காக? அரிசி வர்றதுக்காக. அரிசி வர்றதுக்காக நெல்ல குத்துவானே, அரிசினால புரோடாசம்னு தெரியும். அதனால புதுசாக நெல்ல குத்துன்னு சொல்ல வேண்டாம். நெல்லுல இருந்து அரிசி எப்படி சார் வரும்? குத்தினா வரும். இந்த லோகத்தில் எல்லோருக்கும் தெரிஞ்சது தானே, எல்லோருடனும் அறியப்பட்டதான பொருளை வேதமானது மறுபடியும் நெல்ல குத்துன்னு சொல்லுவானே. ஆனால் அப்ப என்ன அர்த்தம்? சில பேருக்கு சில விஷயங்கள்ல அதிகமாக பக்தி சிரத்த வந்துடும். நெல்ல குத்துன்னு சொல்லியிருக்க, அந்த நெல்ல குத்துனா நெல்லுக்கு வலிக்குமா என்னமா அப்படின்னு இந்த நெல்லை ஒவ்வொன்னா கீழே தேய்ச்சு அது மேல இருக்கக்கூடிய தோலியை எடுத்து அப்படி பண்ணுவான். பழைய நாள்ல இந்த அக்ஷதை பண்றதுங்கிற ஒரு ப்ராசஸே ரொம்ப கஷ்டம். இப்ப அக்ஷதைங்கிற பதத்துக்கே தெரியாது. ஒரு ஆத்துக்கு போய் இந்த அக்ஷதை கொண்டு நமஸ்காரம் பண்றப்ப இந்த அக்ஷதை கொண்டு வரணும் சொன்னா நொய்யை கொண்டு வராங்க, இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னா ரவையை கொண்டு வரோம். அக்ஷதாங்கிற பதத்துக்கே அர்த்தம் தெரியாது. அக்ஷதம்னா பூர்ணமாக இருக்கக்கூடியதான அரிசிக்கு அக்ஷதம் தெரியும், உடையாததுன்னு அர்த்தம். ஆனால் அக்ஷத குணம்னா பூர்ணமான அக்ஷதம், நெல்ல இருந்து ஒவ்வொன்றும் முழுசு முழுவா இருக்கக்கூடியதான அரிசிகளை கொண்டு வரலாம். அதை கொஞ்சம் நெய்யை பெஞ்சிட்டு அதுல மஞ்சளோ அல்லது குங்குமமோ சேர்த்து அப்படி ரத்தாட்சதையோ இல்ல இந்த அக்ஷதையோ கொண்டு வர்றதுங்கிற ஒரு சம்பிரதாயம். அப்படி அந்த அக்ஷதையை அந்த நெல்ல இருந்து அவன் என்ன பண்றான், குத்தி எடுக்காமல் அத பூமியில தேய்ச்சு தேய்ச்சு அதுல இருந்து சில பேர் எடுக்கிறான். சில பேர் என்ன பண்றா தெரியுமா, அந்த நெல்ல இருந்து மேல நகங்கள்னாலே பிரிச்சு அந்த தோலியை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் பண்றான். இப்ப எப்படி பண்ண போறேன்? நெல்ல நெல்ல இருந்து அரிசி வருடனையானால் நீங்க என்ன பண்ணிருக்கீர்கள்? ஒண்ணு நக விதடனம், நகத்தனால கிள்ளி அது மேல இருக்கிற தோலை எடுக்கிறதோ அல்லது உரல்ல போட்டு குத்துறதோ அல்லது பூமியில தேய்ச்சு கொண்டு வர்றதோ, இப்படி பல முறைகளாக தாங்கள் நெல்ல இருந்து அரிசி எடுக்கக்கூடியதான சந்தர்ப்பம் இருக்கும் காலத்தில் வேதமானது என்ன சொல்றது? யஜ்ஞத்துக்கு உபயோகப்படக்கூடியதான ஒரு நெல்ல ஒரு அரிசியானது நெல்ல உரல்ல குத்தி அந்த உரல்ல போட்டு சங்காதம் சங்காதம்னு ஒரு மந்திரத்தை சொல்லி அதனால நெல்ல குத்தி அதுல அரிசியும் எடுத்து அதை என்ன பண்ணணும்? சில பேர் ட்ரெடிஷ்னலா இந்த ராதா கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்க, அப்ப இந்த நெல்ல உரல்ல அரிசி நெல்ல போட்டு அதை குத்தி அப்படிதான் பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கா. அதுக்குன்னு தனியா ஒரு அட்டபதி வேற இருக்கு, அந்த அட்டபதி பாருக்கு நெல்ல குத்தணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. அதனாலதான் ராதா கல்யாணம் பண்ற காலத்திலேயே இன்னும் சம்பிரதாயத்துல இருக்கிற ராதா கல்யாணம் ரொம்ப வசத்தின்னு சொல்லுவேன். அவளுக்கு அந்த சம்பிரதாயம் இவாளுக்கு அர்த்தம் தெரியாது போனாலும் அந்த சம்பிரதாயத்தை தயார் பண்ணினவா இருக்கிறதால அவ வேதத்தை புரிஞ்சுண்டு அந்த வேத பாஷ்யத்துல என்னென்ன சொல்லியிருக்காரோ அப்படி பண்ணக்கூடிய சம்பிரதாயங்களும் சிலது தமிழ்நாட்டுல இருக்கு. ராதா கல்யாணம்னு தமாஷன் நினைக்கப்படாது, பண்றதெல்லாம் சில மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அதுல இருக்கக்கூடியதான் உள்ளர்த்தமும் அந்த அட்டபதிகளை அவ கையாளுற மெத்தடும் பார்த்தீங்கன்னா இந்த வேத பாஷ்யம் படித்தவாளுக்கு ரொம்ப அழகா தெரியும். நம்ம முன்னோர்கள்லாம் நமக்காக எவ்வளவு பாடுபட்டு இந்த சம்பிரதாயத்தை தயார் பண்ணி கொடுத்தான்னு தெரியும். அப்படி இதுக்கு என்ன பேரு? நீங்க நெல்லிலிருந்து அரிசியை கொண்டு வர்றதுக்காக உரல்ல குத்தியாவது கொண்டு வரலாம், கையால பிரிச்சாதும் அதை எடுக்கலாம், இல்ல பூமியில தேய்ச்சியாவது எடுக்கலாம் அப்படின்னு நாலஞ்சு அல்டர்னேட்டிவ் இருக்கிற காலத்தில் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெகுலேட் பண்றது பார்த்தீங்கன்னா அதுக்குதான் நியம விதின்னு. இல்ல வேதத்துல யஜ்யம் பண்ற காலத்துல எப்படி சார் நெல்ல இருந்து அரிசி எடுக்கணும்? உரல்ல குத்தி உரல்ல போட்டு உலக்கையால குத்தி அப்படித்தான் எடுக்கணும், இதுக்கு நியம விதின்னு. சோ நாலஞ்சு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிற காலத்தில் நாலஞ்சுன்னு வேண்டாம் மோர் தென் ஒன் ஆல்டர்னேட்டிவ், ஒரு விதமாக இல்லாமல் அநேக விதமாக இருக்கும் காலத்தில் இப்படித்தான் பண்ணணும் என்று சொன்னால் அதுக்கு நியம விதின்னு. சரி இப்படி பண்ணப்படாதுன்னு சொல்றது ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பரிசங்கியா விதின்னு. இதுவும் அதுவும் ஒண்ணுதான், வர்ச்சுவலி நாலஞ்சு மெத்தடா இருக்குன்னு இப்படி பண்ணணும்னு சொன்னா ஒண்ணுதான், இப்படி பண்ணப்படாதுன்னு சொன்னா இன்னொரு மெத்தட். அதுல என்னன்னா ரெண்டே ஆல்டர்னேட்டிவ் இருக்கிற காலத்துல இப்படி பண்ணுனான்னு சொல்லலாம், இப்படி பண்ண வேண்டாம்னு சொல்லலாம். நாலஞ்சு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிற காலத்துல இப்படி பண்ணப்படாதுன்னு சொன்னேன்னா மற்ற எல்லாம் பண்ணலாம்னு ஆயிடும், அது வரப்படாதுங்கிறதுக்காகத்தான் நியம விதியை சுட்டி பண்ணினேன். இப்ப பரிசங்கியா விதிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், இப்படி பண்ணப்படாது அப்படின்னு சொன்னால் அப்ப இன்னொன்னு இப்படி பண்ணலாம்னு ஆயிடுறது. அதற்கு எப்படின்னு இது சாதாரணமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. அது என்னன்னா ராமாயணத்துல வாலி வந்த சந்தர்ப்பத்துல ராமன் வந்து வாலியை கொன்னாச்சு, பாலு கீழே விழுந்துட்ட, கீழே விழுந்தவரை அந்த அம்பு குத்திட்டு இருக்கிறது. இத கேட்டு தாராதேவி ஓடி வர அப்பா அழுதுட்டு இருக்காவ. அப்ப வாலி தான் கீழே தன்னை ராமன் அடிச்சு விட்டா இருக்க, கீழே விழுந்துட்டா பிராணம் போக போறதுங்கிறத பத்தி கவலைப்படலையா? இப்ப சொல்ற உலகத்துக்கு தர்மாத்மான்னு நீ பேசுறியே, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கே, இதை நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்கன்னு. வாலியுடைய அந்த அபிப்பிராயம் என்ன, ராமனுக்கு தர்மாத்மான்னு ஒரு பதம் இருக்கு, அது எப்பொழுதுமே நிக்கணும். என்ன இப்படி கொண்டுட்டு இப்படியே வந்த பின்னால வந்து ஏன் அடிச்சுன்னு கேட்கல. ஆனா நீங்க அடிச்சது தர்மமாகத்தான் இருக்கணும், என்ன கொண்டதுக்கு தர்மமாகத்தான் இருக்கணும், இருந்தாலும் அது எப்படின்னு எனக்கு புரியலையேங்கிற அபிப்பிராயம் தான் கேட்டிருக்கோம். அதான் வால்மீகி ராமாயணம் வாசிக்கிறதால ரொம்ப காரணம், ராமனோட சண்டை போடல, ராமனோட தெரிந்து கொள்ளணும்னு ஒரு ஜிக்யாசையோட தான் நீக்கணும். அதுக்காக தான் சொல்றார், அபக்ஷாணிக மாம்சானி த்வத்திதேகி தர்மதாரகி, தங்கள் போன்றதான தர்மத்தையே அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான மகான்கள், அவ அபக்ஷாணிக மாம்சானி, மாம்சத்தை சாப்பிடப்படாது, மாம்சத்தை சாப்பிடுறதுங்கிறதுக்காக என்ன கொன்னுல, பஞ்ச பஞ்சனகா பக்ஷாக பிரம்ம க்ஷத்ரேண ராகவ. அந்த வார்த்தைகள்லாம் வால்மீகி போட்டிருக்க பாருங்க, பஞ்ச பஞ்சனகா பக்ஷாக ஐந்து நகங்கள் இருக்கக்கூடியதான பிராணிகளை அஞ்சத்தான் சூஸ் பண்ணி நீங்க கொல்லலாம். ஒரு மனுஷன் தெய்வ காரியத்துக்காகவோ அல்லது பிதர் காரியத்துக்காகவோ ஆறத்துக்காக அஞ்சு பிராணிகளை கொல்றதா இருந்தா அந்த அஞ்சியத்தான் சொல்லலாம். சல்யக சுவாமி தோகோத சச கூர்மஸ்ச பஞ்சமஹா சர்மச அஸ்திமே ராஜன் நஸ்பிருசந்தி மனீஷினா. சல்யக சுவாமி தோகோத சல்யகன முன்ன முல்ல மந்திரி அதை கொல்லலாம். சுவாவிதா முல்ல மந்திரியனுடைய மேல் ஸ்பீஷிஸ் அது சுவாவிதான்னு. கோதா கோதான உடும்பு, இந்த உடும்பு பிடிங்கிற பத்தில அது அது உடும்பு. கோதா சசக சசகன முயல், அப்புறம் கூர்மஸ்ட கூர்மா அந்த ஆமை, இந்த அஞ்சத்தான் கொல்லலாம் ஒரு மனுஷன். அது எதுக்குன்னா தெய்வ காரியத்துக்காகவோ அல்ல பிதர் காரியத்துக்காக கொல்லும் போது காணும் இல்லை. இந்த அஞ்சு தவிர மற்ற பதார்த்தங்கள் ஐந்து விரல்கள் இருக்கக்கூடியதான பிராணிகளை கொல்லப்படாது. சரி, நான் உன்ன மாம்சத்துக்காக கொல்லல, சர்மாவுக்காக எலும்புக்காகவோ நான் கொல்றேன். இப்ப யானையை கொல்றேன், யானையுடைய எலும்பானது ரொம்ப விசேஷம், வேலை விலை ஜாஸ்தி. அதே போல இந்த பாம்பெல்லாம் கொண்டு விடுற, இந்த பாம்புனால லேடிஸ் ஹேண்ட் பேக் எல்லாம் பண்றான், அதுக்காக கொல்றான் சொல்லுது. அப்படி கொல்லலாமான், என்னுடைய சர்மாவோ தோலோ அல்ல என்னுடைய எலும்போ அதை தொடப்படாத மனுஷன், அப்படியே அதை தொட்டா அது அசுத்தம்னு ஸ்நானம் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடியதான ஒரு குரங்கு, மாம்சமும் உபயோகப்படாது, சர்மாவும் உபயோகப்படாது, எலும்பும் உபயோகப்படாது, இப்படிப்பட்டதான இந்த பிராணியை ஏன் கொன்னேர்ந்தீர் அப்படின்னு கேட்டார். சல்யக சுவாமித அப்படிப்பட்டதான ஐந்து வரல் இருக்கக்கூடியதான பிராணிய நீங்க கொன்னுல, உங்களால கொன்னப்பட்டனே. அதோட மட்டும் இல்ல, தாரையா வாக்கிய முக்தோகம் சத்தியம் சர்வஜ்ஞயா ஹிதம், நான் சொல்றதுக்கு முன்னால வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாலேயே தார ஆட்டுக்காரி அவ சொன்னா போகாதீங்க வேண்டிக்கின்னா இப்படி சொல்லலாமான். முன்னாலேயே சுக்ரீவன் வந்தார், ஒரு தடவை சுக்ரீவன் வந்து நீங்க உங்களால அடி வாங்கிட்டு திரும்பி போயிருக்க, மறுபடியும் சுக்ரீவன் சண்டைக்கு வரானா அவனுக்கு பின்னால ஆள் இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், ராமன் ஒரு தர்மாத்மா வந்திருக்காரா, அவர் உலகத்துல அதி பராக்கிரமசாலியா இருக்காரா, அவருடைய சகாயம் இல்லாததனால் சுக்ரீவன் இந்த காரியத்துக்கு வச்சதே பண்ண மாட்டான். அதனால எப்ப வந்திருக்காரோ அந்த ராமன் வந்திருக்கிறோம், அவர் இருக்கிற இடத்துல எத்தனை கிருஷ்ண ஸ்ததோதயா எத்தனை தர்ம ஸ்ததோதயான்னு சொல்லியிருக்கேன், அது மாதிரி இந்த ராமன் இருக்கார், நீங்க போகாதுங்களே, நீ சரணாகதி பண்ணுங்க அப்படின்னு தாரையா சர்வஜ்ஞயான். அதனால ராமாயணத்துல மூணு ஸ்திரீகள், ஒரு இடத்துல சுமித்ரைய வசத்தியா சொல்றார் வால்மீகி, இன்னொரு இடத்துல தாரா, இன்னொரு இடத்துல மண்டோதரி. இவ மூணு பேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லை, சீதாதேவி சீதாதேவிங்கிறோம், அடுத்ததாக ராமாயணத்துல நல்லா எல்லாரும் வாசவான் தாட்டகி, மீதி பேர் இவாளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், கைகையே விஷுண்டா இருக்கும். ஆனா பிரம்மஞான இடா இருக்கிறவா தார ஒரு அம்மா, தாரையா சர்வஜ்ஞயா உத்தம் ஹிதம் உத்தம்மா யானக்கா, இருந்தாலும் நான் கேட்கலையே. ஆகையால் பஞ்ச பஞ்ச பக்கனக்கா பக்யா, ஒரு மனுஷன் சாப்பிடுறதுக்காக கொல்லக்கூடியதான பிராணிகள் அஞ்சு தான் அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த அஞ்சுல நான் வரலையே என்னையே கொண்டேன். இந்த இடத்துல பஞ்சபஞ்சனக்கா பட்சியாக ஐந்து வல்ல இருக்கிற ஐந்து பிராணியை கொல்லணும்னு அர்த்தம் இல்ல. என்ன பஞ்சபஞ்சனக்கா பட்சியாக ஐந்து பிராணிகளை கொல்லணும்னு காலம்பரம் எழுதி வேலை கொல்றதா வேலையா? கொல்ல வேண்டியதான சந்தர்ப்பம் வருமையானால் அப்பொழுதும் இந்த ஐந்துகள்ல இருக்கிறதத்தான் கொல்லலாமே தவிர, இந்த ஐந்தை தவிர ஆறாவதாக இருக்கக்கூடியதான இந்த குரங்கை கொல்லப்படாது. நான் அந்த குரங்கு ஜாதிக்கு சேர்ந்தவர், என்னமா கொன்னு ஏதோ எனக்கு பசி வந்து சாப்பிடணும்னு கொஞ்சம் எனக்கு வேற ஒண்ணும் சாப்பிடு சொல்லப்படாது. பிராணம் போனாலும் பரவாயில்லை, அதான் தர்மம். நாம என்னமா தர்மம்னு அவன் ஏதோ மாம்சத்தை சாப்பிட்டா அது சாப்பிட்டா என்னமோ சொல்லிட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் ரூல்ஸ், அது இவங்களுக்காக இல்ல பகவானுக்கு கொடுக்கறதுக்காக சொல்லட்டும். அப்படி இருக்கிறத பஞ்சபஞ்சனக்கா பட்சியாக ஐந்து வல்லுகள் இருக்கிற பிராணிகள் அஞ்சுத்தான் கொல்லலாம் அப்படின்னு என்ன, அஞ்சு விட ஆறாவது ஒண்ணு இருக்குமே ஆனால் அதை கொல்லப்படாது. நான் அந்த அஞ்சு லிஸ்ட்ல வரல. எப்படி சல்யக சுவாமி மஸ்தபஞ்சமா இந்த அஞ்சுல வரலையோ இல்லையோ ஆயால் என்ன கொல்லப்படாது. நீங்க கொன்னது தப்பு. இது வால்மீகி, இது வாலியனுடைய பட்சம். அதுக்கு ராமன் பதில் சொல்லிருக்க அப்படின்னு சொல்லிட்டே போனா ராமாயண கிளாஸ் ஆயிடும் விவகாரத்துக்கு. இப்ப சத்தியா நமக்கு என்ன வேண்டி இருக்குன்னு பரிசங்கியா விதின்னு ஒரு காரியத்தை பண்ணலாம்னு சொன்னால் அதுக்கு மற்ற பதார்த்தங்களே பண்ணப்படாதுன்னு வந்துருச்சு. பஞ்சைவ பட்சியாக இந்த அஞ்சு பிராணிகளைத்தான் கொல்லலாம்னு சொன்னா ஆறாவதாக இருக்கக்கூடியதான குரங்கை கொல்லப்படாதுன்னு நமக்கு எப்படி அர்த்தம் புரியறதோ அப்படி ததேவ பிரம்மத்வம் வித்தி அப்படின்னு சொல்ற. இதை தவிர வேற இருக்கக்கூடியதான பதார்த்தத்தை நீங்க பிரம்மம் என்று அறியப்படாது. இது மீமாம்சையில அபூர்வ விதி, நியம விதி, பரிசங்கியா விதி அப்படின்னு மூணு விதிகளை சொல்லியிருக்க. அதனால ஆத்மாவாரத்தில் எட்டவையாக்குது அபூர்வ விதியா இல்ல நியம விதியா பரிசங்கியா விதியா இல்ல விதியே இல்லையா இப்படிங்கிற பெரிய விசாரம் எல்லாம் வேதாந்தங்கள்ல இருக்கு. அது அப்படி இருக்கட்டும். இதைத்தான் ஆச்சாரியால் ஒரே ஒரு லைன்ல போட்டிருக்க, கடைசி லைன் பாக்கியம் பாருங்க. ததேவ பிரம்மத்வம் வித்தி இத்யுக்தே பி, ததேவ பிரம்மத்வம் வித்தி என்று சொல்லியிருந்த போதிலும் நேதம் பிரம்மா இத்தியனேனா நேதம் பிரம்மா இதம் உபாசதேங்கிறதுனால அனாத்மத்வம் அனாத்மனா அப்ரம்மத்வம் புனருச்சதே. இது ஆத்மா தாம் பிரம்மம் என்று சொல்லியிருந்த போதிலும் அனாத்மா பிரம்மம் இல்லை என்று மறுபடியும் சொல்லுகிறது. ஏன் இதான் பிரம்மம்னு சொல்லியாச்சே, ஆத்மா தான் பிரம்மம்னு சொல்லியாச்சே, இப்ப மறுபடியும் அனாத்மா அபிரம்மம்னு சொல்லித்தான் தெரியணுமா? திருப்பியும் சொல்றதா எதற்காக? நியமார்த்தம். ஆத்மா அனாத்மா இவ்விரண்டில் எதையும் நீங்க பிரம்மம் என்று அறிந்து கொள்ளக்கூடியதான வாய்ப்பு இருக்கிற காலத்தில் ஆத்மாவைத்தான் பிரம்மம் என்று அறியணும் என்று நியமம் பண்ணுவதற்காக நெல்ல உரல்லையாவது குத்தலாம், குத்தி அரிசி எடுக்கலாம், பூமியில தேச்சியாவது அரிசி எடுக்கலாம், நகத்தினால கிள்ளியாவது அரிசி எடுக்கலாம் அப்படின்னு நாலஞ்சு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிற காலத்துல உரல்ல குத்தித்தான் எடுக்கணும்னு எப்படி நியமம் பண்றதோ அதே விதமாக பிரம்மமானது சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் பிரம்மம் என்று கருதலாம். சரீரத்துக்கு வெளியில இருக்கக்கூடியதான இந்திர வித்ராதி தேவதைகளையும் பிரம்மம் என்று நீங்க நினைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிகள் இருக்கிற காலத்தில் சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அப்பரம்பொருளையே பிரம்மம் என்று அறியணும் அப்படின்னு சொல்றதுக்கு நியமம் பேர். அதே விதமாக அந்நிய புத்தி பரிசங்கியானார்த்தம் வா, இது பரிசங்கியா விதியும் இல்லை. இதை தவிர வேற ஒரு பதார்த்தத்தை பிரம்மம் என்று அறிவது தவறு என்று சொல்வதற்காகவும் நேதம் எதிதம் உபாசதே அப்படின்னு சொல்றது அப்படின்னு ஆச்சாரியார் இந்த இடத்துல சொன்னதுக்கு ரெண்டாவது சொல்றதுக்கு பிரயோஜனம். இந்த அபூர்வ விதி நியம விதி பரிசங்கியா விதிங்கிற இடத்துல நியமமும் பரிசங்கியும் இல்லை, இது அபூர்வம் அப்படின்னு சொல்லியிருக்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். இது மேல மீது நாலு மந்திரங்கள் இருக்கிறதுல இதே மாதிரி என் மனசா நமனுட்டு ஏனாகொரு மனோமதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே எத் மனசா நமனுதே, எதானது மனசினால் நினைக்கப்படவில்லையோ. ஏனாகொரு மனோமதம், ஏனா எந்த பிரம்மத்தினால் எந்த உள்ள இருக்கக்கூடியதான சிஜோதிஷனால் மனசானது எல்லாவற்றையும் நினைக்கிறதோ. மனசு நினைக்காத விஷயங்களே கிடையாது. நாம் எதது யோஜனை பண்றோமோ எல்லாம் மனசை நினைக்கிறதும், சர்வமும் உலகத்துல இருந்து என்னென்ன பதார்த்தங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் பத்தியும் மனசை நினைக்கிறது. ஆனா இந்த மனசு எதனால் நினைக்கிறது? உள்ள அந்த சைதன்ய ஜோதிஷனால இது உணர்ச்சியை வாங்கிட்டு சக்தியை வாங்கிட்டு எல்லாவற்றையும் மனசு நினைக்கிறது. ஆனால் அந்த மனசானது தனக்குள்ள இருக்க கொடுகிறான், பண்ணையை ஒழிக்க கொடுகிறான் அந்த பரம்பொருளை ஒரு நாளும் நினைக்கல. ஆகையால் ததேவ பிரம்மத்வம் வித்தி எந்த மனசானது, மனசானது எல்லாவற்றையும் எதனால் நினைக்கிறதோ, எதை மனசு நினைக்கவில்லையோ ததேவ பிரம்மத்வம் வித்தி அதைத்தான் பிரம்மம் என்று தாங்கள் அறியுங்கள். ஏதம் எதிதம் பார்த்ததே, இதோ இந்திரன் விஷ்ணு யமன் சோமன் அப்படிங்கிற இவெல்லாம் பிரம்மம் இல்ல, உமக்குள்ள இருக்கக்கூடியதான பரம்பொருள் தான் பிரம்மம் அப்படிங்கிறது. இப்போ என் மனசான மனஹாயிரி அந்தக்கரணம், மனசுங்கிற பதத்துக்கு என்ன அந்த கரணம், புத்தி மனதோ ஏகத்வேன கிருத்தியதே, மனசு புத்தி ரெண்டையும் சேர்த்து சொல்றது, மனசுனா புத்தியும் சேர்த்து, மனதே ஆனேனாயிரி மனஹா, மனசுங்கிற பதத்துக்கு என்ன எதனால் நினைக்கிறாடோ அது. சர்வ கரண சாதாரணம், எல்லா புலன்களுக்கும் சாதாரணமா இருக்கு, கண்ணோடையும் சேரும், காதோடையும் சேரும், மூக்கோடையும் சேரும், மனசு. சர்வ விடய வியாபகத்வா, எல்லா விடயத்தையும் வியாபிச்சிருக்கு. அந்த மனசுக்கு வேதம் எப்படி சொல்றது, காமசங்கல் சங்கல்பம் என்ன, சந்தேகம் என்ன, ஸ்ரத்த என்ன, அஸ்ரத்த என்ன, தைரியம் என்ன, கோழத்தனம் என்ன, வெக்கம் என்ன, தைரியம் ஞானம் என்ன, பயம் என்ன, இவையெல்லாம் மனசு தான் அப்படின்னு சுருத்தி சொல்றது. பிரதாரணிக்க சொல்ற காமாதி விருத்தி மன்மனா, ஆசைகள் முதலிய மன விருத்திகளோட கூடினது மனசு. ஆச்சாரியால் அந்த கரண விருத்தின்னு எங்க சொல்லியிருக்காருன்னு சொல்லுவோம், பாஷையில அந்த கரண விருத்தின்னு எங்க சொல்லியிருக்காரு, இதோ இங்க சொல்லியிருக்காரு. காமாதி விருத்தி மன்மனஹா தேன மனசா, அந்த மனசு விருத்தியோட கூடியதா இருந்த மனசு. எச்சைதன்ய ஜோதி மனசா அவபாசகம், எந்த ஒரு சைதன்ய ஜோதிஷ இருக்கோ மனசையும் பிரகாசிக்கிறதோ அது அந்த மனசுனால நாம் அனுதே, அந்த மனசு பிரம்மத்தை நினைக்கவில்லை. ந சங்கல்பயதி நாபி நிஷினோதி லோகா, அந்த மனசு பிரம்மத்தை சங்கல்பம் பண்ணல, தீர்மானம் பண்ணல, பிரம்மத்தை பத்தி நினைக்கல. மனசா அவபாசகத்வேன நியந்திரத்வாத், அந்த மனசு அதை பிரகாசிக்கிறது, மனசை பிரகாசிக்கிறது பிரம்மம், மனசை ஒழிக்கிறது பிரம்மம், மனசை கண்ட்ரோல் பண்றது பிரம்மம். அதுக்கு பதில் சொல்றது, இதோ இந்த ஆத்மா தான் மனசை கண்ட்ரோல் பண்றது, இந்த ஆத்மா தான் மனசை வெளியில அனுப்புறது. சர்வ விஷயம் பிரதே பிரத்யகேவா, எல்லா விஷயத்துக்கும் உள்ளூர இருக்கு. ஸ்வாத்மனி நப்ரவர்த்ததே அந்த கரணம், ஆகையால் ஆத்மாவனிடத்தில் அந்த கரணம் செல்லாது. ஆத்மாவனால் அந்த கரணம் தள்ளப்பட்ட வெளி விஷயத்தில் யோஜனை பண்ணி கொண்டு ஆத்மாவை மனசு பார்க்கவில்லை. அந்தஸ்தேன ஜோதிஷா, உமக்குள்ள இருக்கக்கூடியதான சைதன்ய ஜோதிஷனால அவபாசிதஸ்ய மனசா, பிரகாசிக்கப்படக்கூடியதான இந்த மனசு மனன சாமர்த்தியம், அப்பொழுதுதான் இந்த மனசுக்கு யோஜனை பண்ணக்கூடியதான கெபாசிட்டி வருது. எல்லாவற்றையும் அறியக்கூடியதான சாமர்த்தியத்தை பெறுகிறது. தேன சவருத்திகம் மனஹா, ஆகையால் இந்த மனசானது விருத்திகளுடன் கூடி, ஏன பிரம்மணா மதம், எந்த பிரம்மத்தினால விஷயம் பிரம்மமானது இந்த மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகவேயானால் வியாப்தம் ஆகு கதையந்தி, அப்பொழுதுதான் மனசு எல்லாவற்றையும் அறியும் என்று ஞானிகள் சொல்லுகிறார்கள். இந்த மனசானது பிரம்மத்தினால பிரகாசிக்குமே ஆனால், மனசுல பிரம்மம் பிரகாசிக்குமே ஆனால் மனசு எல்லாவற்றையும் நினைக்கும், எல்லாவற்றையும் பேசும், எல்லாவற்றையும் அறியும் அப்படிங்கிற. தஸ்மாத் ததேவ மனசா ஆத்மானம், அதுதான் மனசுக்கும் ஆத்மாவா இருக்கிறது. பிரத்யக்ஷேதகிதாரம், நம்ம சரீரத்துக்குள்ள இருந்து கொண்டு எல்லாவற்றையும் சேதனமாக பண்ணக்கூடியது, கையாடுறது, கால் நடக்கிறது, கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, எல்லாத்துக்கும் அவர் சேதனத்தை கொடுப்பவர் சேதகிதா, அவர் தான் பிரம்மா வித்தி. நேதம் இத்தியாதி பூர்வவது, நேதம் ஏதம் உபாசதேங்கிற பதில இது பூர்வவது, நியமார்த்தம் வா அந்நிய புத்தி பிரசங்கியானார்த்தம் வா அப்படின்றது. அதே விதமா எச்சுஷா நபசியதி என சற்றும் ஷிபசியதி ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே. கண்கள் எப்பொழுதும் எல்லாவற்றையும் பார்க்கிறதே தவிர உள்ள இருக்கிற பரமாத்மாவை பார்க்கல சார். ஆனா உள்ள இருக்கிற பரமாத்மாவனால தான் கண்ணு பார்க்கறது சார், கண்ணு தெரியறதா இல்லையான்னு அவர் சொல்ல வேண்டியதா இருக்கு உமக்கு. இப்ப தெரியறதா இப்ப தெரியறதான்னு கண் டாக்டர் கேட்டப்ப தெரியறது தெரியறதுங்கிறல தெரியறதுன்னு யாரு உங்க கண்ணு தெரியறதான்னு உமக்கு யாரு சொல்றா? யார் சொல்றாரோ அவர் தான் மரப்பொருள். ஏன சற்றும் ஸ்ரீபஸ்யதி, யாரால் உங்க கண்ணானது பார்க்கிறதோ, ஆனா உங்க கண்களானது இதுவரைக்கும் யார பார்க்கவில்லையோ அவர் தான் பிரம்மம். ததேவ பிரம்மத்வம் வித்தி மேதம் எதிதம் உபாசதே எச் சற்றுஷா நபஸ்யதி ந விஷயீகரோதி. இந்த கண்கள்னால் அவரை பார்க்க அவர் பார்க்கப்படவில்லை. அந்த கரண விருத்தி சம்யுக்தேனா, வெறுமன கண் இல்ல, அந்த கரண விருத்தி சம்யுக்தேனா மனோ விருத்தியாரு கண் வழியாளா வெளியில வந்து மனசுக்கு தான் விருத்தி, அது கண் வழியாக வரணும். அதுக்கு அமைச்சு இதெல்லாம் வேதாந்த பரிபாஷையில பின்னால எழுதியிருக்காருன்னா அது பாஷ்யத்துல இருக்கணும். பாஷ்யத்துல எங்க இருக்குன்னு நம்ம திண்டாடும் இப்படின்னு பார்க்கணும். கேனோ கட்டத்துல இதான் கெட்டது கேனத்துல தேடுங்கன்னு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கேன பாஷ்யத்துல இருக்கு. அந்த கரண விருத்தி சம்யுக்தேனா மனோ விருத்தி வழியா மனோ விருத்திகளோட சேர்ந்ததான கண்ணானது ஏன சற்றூன்றி அந்த கரண விருத்தி பேத பின்னானு. அந்த கரணத்துக்கு தான் விருத்திகள், மனோ விருத்திகள். அது என்னென்ன போறது? கருப்பாகவும் வெளுப்பாகவும் நீளமாகவும் குட்டையாகவும் இருக்கிற பொருள்கள் எல்லாம் இந்த கண்கள் பார்க்கிறதோ இல்லையோ? எதனால? உள்ள இருக்கிற ஆத்மாவினால. ஏனா எந்த ஆத்மாவினால்? சற்றூன்றி அந்த கரண விருத்தி பேத பின்னான் சற்று விருத்தி பசியதி. இதுதான் கண்ணு விருத்திங்கிறோம். அந்த கரண விருத்தி கண் வழியாக குடம் இடத்துக்கு போய் அப்படிங்கிறோம் இல்லையா? அது எப்படி? ஏன சற்று விருத்தி பசியதி லோகா, உலகத்தில் இருக்கிற மனுஷியால் சைதன்ய ஆத்ம ஜோதிஷா விஷயீகரோதி. ஆகையால் கண் வழியாக மனசானது பொருள் இருக்கும் இடத்துக்கு சென்று அந்த பொருளை பிரகாசிக்கிறது அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான சைதன்ய ஜோதிஷ். அதனால சைதன்ய ஆத்ம ஜோதிஷா விஷயீகரோதி வியாபுரோதி. ஆகையால் உங்க ஆத்மாவானது மனசு மேல ஏறி உட்கார்ந்து அந்த மனசு கண் வழியாக போய் குடம் இருக்கிற இடத்துக்கு போய் குடத்தை முழுக்க வியாபிச்சுக்கிறான். அப்பதான் உமக்கு என்ன இது குடம் எனக்குடையதான அறிவாரது உங்களுக்கு ஏற்படும். அப்படி ததேவா ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாச பாஷ்யம் பண்ணலையர் பூர்வவது. முதல் ஸ்லோகத்துல பண்ணினா மறுபடியும் கேட்கப்படாது. ஏன ஸ்ரோத்ரம் இதம் ஸ்ருதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே. உங்க காது எதையோ கேட்கறது பார்த்தீங்களா? வெஸ்டர்ன் மியூசிக்கும் கேட்கறது, ஓசிபிசாவும் கேட்கறது, சங்கீதமும். என்ன அழகான சங்கீதம் இருக்கு, அதை விட்டு விட்டாளே. தெளிவலேது ராமா பக்தி மார்க்கம்னு என்ன அழகா பாடினா அதை கேட்க மாட்டேங்க. அவன் பாட்டுக்கு ஏதோ டம் டம்னு அடிக்கிறான். அதுதான் அது லைட் மியூசிக்குறான், அது ஹெவி மியூசிக் தான் சொல்லணும். என்ன தான் விபரீத லட்சணையா சொல்லிட்டு இருக்காள். அது இல்லாம உங்க காது கேட்கறது பார்த்தீங்களா? எச் ஸ்ரோத்ரேன்னு சொல்லணும். ஆனா இந்த காது ஒரு நாளும் அந்த பிரம்மத்தை அறியல சார். எது எந்த பிரம்மமானது? ஸ்ரோத்ரேனா காதால் என்ன சொல்லணும்? அறியப்படவில்லையோ? ஏனா எந்த பிரம்மத்தினால்? ஸ்ரோத்ரம் இதம் ஸ்ருதம், இந்த காதானது எல்லாவற்றையும் கேட்கிறதோ. ததேவ பிரம்மத்வம் வித்தி, அந்த காதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு சக்தி இருக்க, அதைத்தான் பிரம்மம் அறிந்து கொள்ளுங்கள். நேதம் எதிதம் உபாசதே, எதோ நீங்க பிரம்மங்கிறல, அது இல்ல சார். எத் ஸ்ரோத்ரேன ந ஸ்ருணோதி, காதால் எவர் கேட்கப்படவில்லையோ. எப்படிப்பட்டதான காது? திக் தேவதா அதிட்டு தேனா, சாதாரணது இல்ல. இந்த காதுக்கு திக் தேவதை, திக் தேவதைகள்னால அதிட்டானமா இருக்கக்கூடியதான இந்த காது பிரம்மத்தை அறியல. அது மட்டும்தானா காதுக்கு விசேஷம்? ஆகாச காரியடா, ஆகாசத்தினுடைய காரியம் இது. ஆகாசம் எனக்கூடியதான பூதத்தினால ஏற்பட்டதான புலன் காது, அதுவும் தெரியல. மனோ விருத்தி சம்யுக்தேனா, வெறும் காதல்ல, மனோ விருத்தி. ஆகையால் கண்ணுக்கு விருத்தி சொல்லிருக்கேன், காதுக்கு விருத்தி சொல்லிருக்கேன். மனோ விருத்தி சம்யுக்தேன ந விஷயீகரோதி லோகா, இந்த லோகமானது அந்த ஆத்மாவை அறிந்து கொள்ளவில்லை. ஏன ஸ்ரோத்ரமிதம் ஸ்ருதம், யாருடைய அனுகிரகத்தினால் இந்த காதானது எல்லாவற்றையும் கேட்கிறதோ. எத் பிரசித்தம் சைதன்யாத்ம ஜோதிஷாரியிருக்கிறதோ, உள்ள பிரசித்தமா இருக்கக்கூடியதான சைதன்ய ஆத்ம ஜோதிஷானது காது வழியா சப்தம் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த சப்தத்தை வியாபிக்கிறதோ. ததேவ பிரம்மத்வம் வித்தி, அந்த சைதன்ய ஆத்ம ஜோதிஷ் தான் பிரம்மம் என்று அறியுங்கள். நேதம் எதிதம் உபாசதே, நீங்கள் எதையோ இந்திரன் மித்திரன் வரணும்னு அக்னேயனம் சூரியன் பிரதாபத்தின் சொல்லின்ற கேள, அது இல்லை. அதுக்கு என்ன பூர்வவது? முன்னால நான் பாஷ்யம் பண்ணிட்டு அதே தெரிஞ்சுங்கோ. நியமார்த்தம் அந்நிய புத்தி பரிசங்கியானார்த்தம் பா. எத் பிராணேன பிராணிதி ஏன பிராண பிரணீயதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம். மூக்குங்கிற ஒரு இந்திரியம், அதுக்கு பிராணன்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல பிராணம்னா பிராணபான வியானவதானங்கள் அஞ்சு இருக்கு, அதுக்கும் பிராணன்னு பேரு, மூக்குக்கும் பிராணன்னு பேரு. இந்த மூக்கானது இதுவரைக்கும் பிரம்மத்தை வாசனை பார்க்கவே இல்லை, முகரவே இல்லை. பிரம்மம் எப்படி சார் இருக்கும்? அந்த மாம்பழ வாசனைய இல்ல கேத்தகி கந்தவத்து சர்ப்பகந்தா பச்சைபாதி கேக்கிற இந்த கேத்தகி புஷ்பம் இருக்கு பார்த்தல, இந்த வரலட்சுமி விழுந்தது தண்ணி எல்லாம் பண்ணுறது ஒண்ணு மகிழம் போவது அது மாதிரி இருக்குமா? பாம்பு ஆத்துக்குள்ள வந்த பாம்ப மோந்து பார்த்திருக்கல, நீங்க ட்ரை பண்ணுங்க நான் பண்ண மாட்டேன். அந்த பாம்பு ஆத்துக்குள்ள வந்து அது மாதிரி ஒரு வாசனை இருக்கும். கேத்தகி கந்தவத்து சர்ப்பகந்தான் தாழம்பு தாழம்பு அது மாதிரி அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தமிழ் மாத்திருபாஷை இல்லையோ அப்படி தகராறு வரும். அது மாதிரி அது என்னன்னா அது மாதிரி வாசனை இருக்கும். இப்படி லோகத்துல எந்த வாசனையா இருந்தா உங்க மூக்க அறியறது பாருங்க, பலாப்பழமோ மாம்பழமோ எங்கேயாவது நீங்க வச்சிருந்தாலும் கரெக்டா தெரியறது அந்த மூக்கு கரெக்டா வாசல வச்சிருக்கா இப்படி தெரியறது அந்த மூக்கானது எல்லாவற்றையும் அறிகிறது. ஆனால் இது பிரம்மத்தை அறியல சார், ஆனா பிரம்மத்தினால்தான் மூக்காரது. என்ன பண்றது, இது அறியக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் பிரம்மத்தினாலதான் வந்திருக்கு. அதுதான் சுவாமி பிரம்மம் எத் பிராணே நப்ராணிதே, மூக்கினால் எதை இதுவரைக்கும் சுவைக்கப்படவில்லையோ அறியப்படவில்லையோ ஏனா எந்த பிரம்மத்தினால் பிராணஹா பிரணீயதே மூக்கானது எல்லாவற்றையும் வாசனை பார்க்கிறதோ ததேவ பிரம்மத்வம் வித்தி மேதம் எதிதம் உபாசதே. இதுதானப்பா பிரம்மம், நீங்க உபாதிக்கிறதெல்லாம் பிரம்மம் இல்லை அப்படின்னு. எத் பிராணேன பிராணேனா மூக்கினால் பார்த்திவேனா, இது பிருத்வி சம்பந்தமா இருக்கு, மூக்கானது பிருத்வி பூதத்திலிருந்து உண்டானது. நாசிகா புட்டந்தரவஸ்திதேனா, இந்த நாசிகா புட்டம் இந்த மூக்குக்கு ரெண்டு ஓட்டைகள் இருக்கு அதுக்குள்ள இருக்கு. அந்த கரண பிராணவருத்தி பியாம் சகிதேனா, மனோவருத்தி பிராணவருத்தி ரெண்டு விருத்திகள் அந்த மூக்குல போயிட்டு வந்துட்டே இருக்கு. அப்படித்தான் என்ன பிராணிதி இதுவரைக்கும் எதுவும் அறியப்படவில்லையோ மூக்கனால் கந்தவது நவிஷயி கரோதி, உலகத்துல இருக்கக்கூடியதான எத்தனை வாசனைகளையும் இந்த மூக்கு அறிகிறதோ இதுவரைக்கும் பிரம்மத்தை அறியவில்லை. ஏன சைதன்யாத்ம ஜோதிஷா அவபாசியத்வேன, எந்த உள்ள இருக்கிற சைதன்ய ஜோதிஷனால் பிரகாசிக்கப்பட்டு ஸ்வவிஷயம் பிரதி பிராணஹா பிரணியதே, தன்னுடைய விஷயமான எல்லா வாசனைகளையும் இந்த மூக்கானது அறிகிறதோ அந்த மூக்கானது இதுவரைக்கும் பிரம்மத்தை அறியவில்லை. ஆகையால் இந்த மூக்குக்கு அறியும் திறமையை கொடுத்தவர் பிரம்மம் என்று அறியுங்கள். ததேவ பிரம்மத்வம் வித்தி இத்தியாதி சர்வம் சமானம். ததேவ பிரம்மத்வம் வித்தின்னு நான் சொன்னேன் பார்த்தா, நியமார்த்தம் எல்லாவற்றையும் கேட்டு நன்னா புரிஞ்சுண்ட அப்படின்னு நீ தெரிஞ்சண்டியானால் நீ புரிஞ்சுக்கவே இல்லைன்னு. எதி மன்யசே சுவே தேதி, நன்றாக நான் புரிந்து கொண்டேன் என்று நீ அறிவேயானால் தப்ரமே வாபி நூனம் தொம் வே தப்ரமணோ ரூபம், அந்த பிரம்மத்தருடைய ஸ்வரூபம் கொஞ்சம் தான் அறிஞ்சிட்டு இருக்கேன். யதஸ்யத்வம் யதஸ்ய தேவேஷு, இங்கேயோ தேவதைகளையோ ஒரு உபாதியோடு கூடியதான ஸ்வரூபத்தை அறிந்தேன் என்று நீ கருதுவையானால் நீ கொஞ்சமாகத்தான் அறிந்து கொண்டிருக்க. ஆயால் என்ன பண்ணணும், மீமாம்சியமேவதே மன்யே விதிதம், நீ என்ன பண்ணணும் ஆத்துக்கு போய் விசாரம் பண்ணணும். கேனோ பண்ணிட்டு கேட்டால் புரியாது, கேனோ பண்ணிட்டு கேட்டு ஆத்துல போய் மனநம் பண்ணணும். அப்பதான் மீமாம்சியமேவதே மன்யே விதிதம், மறுபடியும் மறுபடியும் நாமே மனசுல அப்படி யோஜனை பண்ணி அசைவு போட்டால் தான் புரியும் அப்படின்னு சொல்ற. இது ரெண்டாவது.